வணக்கம், வெல்கம் டு மைண்ட் வாய்ஸ். வார வாரம் வித்தியாசமாக புதுசாக பயனுள்ள கான்டெண்ட்டை கொடுத்து என்டர்டெயின் பண்ணி எஜுகேட் பண்ணி அடித்து தூள் கலப்ப வரும் அலையொலி, தமிழும் இங்கிலீஷும் கலந்து தரும் ஒரு தங்கிலீஷ் பாட்காஸ்ட். பொன்னியின் செல்வனை பற்றி திருப்பி இன்னொரு எபிசோடா அப்படின்னு முதல்ல நினச்சோம். ஆனால் படத்தை பார்த்துட்டு இந்த ரிவ்யூ கொடுக்காமல் இருக்க முடியல. படம் பார்த்தவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நீங்களும் எங்களோட ஒத்து போகிறீங்களாங்கிறது தெரிய வரும். படம் பார்க்காதவங்க ஆகா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கா, இதை உத்து கவனிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கண்ணத்தோடு போய் பாருங்கள். நீங்களும் டெரிஃபிக்காக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆகஸ்ட் 29 எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி ஆகஸ்ட் 29 வந்துடுச்சு. 70 வருடங்களாக யாரும் சாதிக்க முடியாததை தனி மனிதனாக இருந்து அதை விஷுவலைஸ் பண்ணி, அதுவும் 150 நாளுக்குள்ளே ஒரு படத்தை எடுத்து முடித்து, ஒரு கம்பேரிசனுக்கு சொல்கிறோம், பாகுபலியை பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு பாகுபலி டைரக்டர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இவர் 150 நாளில் பண்ணியிருக்காரு, கோவிட் டயத்தில் பண்ணியிருக்காரு, அதுவும் வெளிநாடுகளில் போய் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஒரு பிளானிங், எவ்வளோ ஒரு உழைப்பு, எவ்வளோ ஒரு முனைப்பு, ஒரு ஆர்வம், விடாப்பிடியான ஒரு இதை முடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு பர்சிஸ்டன்ஸ் இருந்திருக்கணும். அதனால் ஹேட்ஸ் ஆஃப் டு மணிரத்னம், அதை முதல்ல சொல்லிக்கலாம். இந்த ஹோல் இப்போ நம்ம எபிசோடை அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க, புஸ்தகம் படிக்காதவங்க, இன்னொன்று புஸ்தகத்தை கரைச்சி குடித்து படிச்சுக்கிட்டு எப்படி எடுத்திருக்காங்கன்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறவங்க. இந்த புஸ்தகத்தை படிக்காதவங்க ரொம்ப ஒரு ஈஸி கேட்டகரி, அவங்க வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடு, நமக்கு என்ன படம்னே தெரியாது, எல்லாரோடையும் சேர்ந்து போய் பார்ப்போம். அவங்க வந்து தரோவாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை. அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு குழப்பம் என்ன இருக்குன்னா, யார் யாரெலாம் என்னென்ன கேரக்டர் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். சில நண்பர்கள் கூட என்ன கூட கூப்பிட்டு கேட்டாங்க, ஏப்பா இந்த ஆதித்த கரிகாலன் தான் ராஜராஜ சோழனா, அப்போ பொன்னியின் செல்வனுங்கிறது யார் அப்படின்லாம் ஒரு கேள்வி வந்தது. இதெல்லாம் ஒரு குத்தமாக சொல்லலை, இது வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால பீப்புள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஆனால் அவங்க கூட இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரீ டிட்டர்மின்டு டிஸ்பொசிஷன் கிடையாது, இது இப்படி எடுக்கலையே அப்படி எடுக்கலையேங்கிற ஒரு பிரச்சனை கிடையாது, அவங்க தரவாக என்ஜாய் பண்ணுவாங்க. புஸ்தகத்தை படித்தவங்க அவங்களுக்கு தான் நிறைய எதிர்பார்ப்புகள், எந்த சீனாக இதை எப்படி எடுக்கிறாங்க, எதை சரியாக எடுக்கலை, எதுலெல்லாம் ஃபேக்சுவல் இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது, எதுலெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எடுத்திருக்காங்க, இப்போ ஏற்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கால் அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். இப்போ அவங்க கண்ணோட்டத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு படத்தை பார்க்கும்போது, என்னடா அது படம் ரொம்ப சீக்கிரம் மூவ் ஆகுதே, அதுக்குள்ளே பாதி புக்குக்கு வந்துட்டோமே, 1-ஆம் பாகத்தில் பாதி வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி போகுது. இதை விட்டுட்டாங்களோ, ஃபேக்சுவலாக இதை சொல்லுவாங்கன்னு நினச்சோமே, ஏன் இதுக்கு முன்னால் அது வந்திருக்கணுமே, ஏன் அது வரலை அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் வருது. அந்த மாதிரி என்ன முரண்பாடுகள்? முதல்ல வந்து கரிகாலன் வந்து ஒரு ஓலையை கொடுத்து அனுப்புகிறாரு வந்தியத்தேவன்கிட்டக்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி நீ வந்து முதல்ல நான் ஒரு பொன் மாளிகை கட்டியிருக்கேன், அந்த பொன் மாளிகையில் வந்து சக்கரவர்த்தி வந்து இருக்கணும், அதுக்காக நீ இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர, கடம்பூரில் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது, அதனால் நீ உள்ளே போய் எப்படியாவது கடம்பூருக்குள்ளே நீ உள்ளே புகுந்து கேட்கணும் அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பு கொடுத்து அவர் அனுப்பலை. புக்கில் அப்படி இல்லை. அதே மாதிரி அது எப்படி தெரியும்னாக்கா, வந்தியத்தேவன் நல்லா அசந்து கடம்பூர் மாளிகைக்கு உள்ளே போயிடுறா, அப்படி கந்தமாறன் வந்து அந்த குறவை கூத்தெல்லாம் பார்த்து முடித்து வந்தியத்தேவன் போய் படுக்க போகிறாரு. படுக்க போயிட்டு அசந்து தூங்கலான்னு இருக்கும்போது தன்னுடைய பேர் அடிபடுது கீழே. அதாவது உன் ஃப்ரெண்டு வந்தானே, அவன் எப்படி, அவன் தூங்கிட்டானா, அவனால் எந்த பிரச்சனையும் வராதே அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் கேட்க, அதுக்கு கந்தமாறன் இந்நேரம் அவன் நல்லா படுத்து தூங்கியிருப்பான் அப்படின்னு சொல்ல, தாம் பேர் அடிபடுதே அப்படிங்கிறதுக்காக வந்தியத்தேவன் மொல்ல வந்து ஒளிஞ்சு நின்று அதை அங்கே நடக்கிற சம்பாஷணையை உற்று கவனித்தான். அப்படி தான் கதையில் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம கடையை கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்காகவும், ஃபஸ்ட்லேருந்து ஒரு சதி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காகவும் இது ரைட்டர் ஜெயமோகனும் மணிரத்னமும் செய்த ஒரு யுக்தியாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான இடம் ஒரு எல்லாருக்கும் பட்டிருக்கும் என்னென்னாக்கா, வந்தியத்தேவனும் குந்தவியோட சந்திப்பு. அந்த சந்திப்பு எப்படி நடக்கும்னாக்கா, குடந்தை ஜோதிடர்னு ஒருத்தர் இருப்பார், மேலே வால் நட்சத்திரம் இருக்கும், அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்துட்டு குந்தவை, என்னடா அது வால் நட்சத்திரம் இருக்கே,
இதனால் நாட்டுக்கு ஏதாவது ஒரு பெரிய சேதம் வந்துடுமா,
அரச குலத்துக்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோசியர்கிட்ட போகலாம் அப்படின்னு போவா. அது தவிர தன்னுடைய ஃப்ரெண்டு வானதிக்கும் தன் தம்பி அருண்மொழிக்கும் கல்யாணம் நடக்குமா இதெல்லாம் விசாரிக்கிறதுக்காக குழந்தை ஜோதிடர்கிட்ட போவாங்க. குழந்தை ஜோதிடர்கிட்ட போகும்பொழுது அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், உன் பொண்ணோட ஜாதகம் சூப்பராக இருக்குது, இதில் ஆலீல ரேகை இருக்குது, அதனால் இவ மனம் முடிக்கிற ஹஸ்பண்டு வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருப்பான், இவ ஹஸ்பண்டு மட்டும் பரவாயில்ல, இவளுக்கு பிறக்க போகிற பையன் வந்து உலகத்தையே ஆழ்வான், அந்த அளவுக்கு சக்தி படைத்தவன் அப்படின்னு சொல்லும்போது வானதி வெக்கப்பட்டு, என்னை பற்றியே பேசினது போதும், நீங்கள் எங்கள் அக்காவை பற்றியும் சொல்லுங்கள், எங்கள் அக்கா புருஷன் இவர், அதாவது குந்தவையை சொல்லி குந்தவையோட புருஷன் எங்கேருந்து வருவான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பா. ஆ, எப்போ வேணால் வருவான், கதவை உடச்சிட்டு கூட வருவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கதவை திறந்து கொண்டு வந்தியத்தேவன் உள்ளே வருவான். அதுதான் அவர்களுக்குள்ளே நடக்கும் முதல் சந்திப்பு. அப்படி தான் கதையில் இருக்கு. அந்த ஒரு முக்கியமான இடத்த ஒரு விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங். அதை விட்டுட்டு நேராக வந்து அந்த ஒரு அந்த கம்சன் டான்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயே அந்த ஒரு சின்ன ஒரு பார்வையும் காதலும் பற்றிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நேரமின்மையாக கூட இருக்கலாம், பட் எனிவே அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுற டைம், அதை வந்து சரியாக பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது, அதாவது புக்கை நல்லா படித்தவர்களுக்கு. அதேமாதிரி வானதி கேரக்டரையும் சரியாக இன்ட்ரடியூஸ் பண்ணல, அவங்க கூடவே சைடில் வராங்க, அதுக்கு மேலே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. வானதிக்கு அவன் அடிக்கடி மயங்கி விடுவாங்க, பயப்படுவாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஏதாவது ஒரு வானதியோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்கல. சேம் திங், கேரக்டர்ஸை சரியாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாத நேரம். சேந்தன் அமுதனை வந்து ஒரு ஹரிபரியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இடிச்சிட்டு போகிறாங்க, கதையில் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் சேந்தன் அமுதனுக்கு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறுத்தி ஒரு நிதானமாக ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் ரொம்ப அவசரப்பட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். பூங்குழலி, அதை விட பூங்குழலி இங்கே திடீர்னு கடல்லேருந்து எழுந்திரிச்சிடுறாங்க, அதுதான் இன்ட்ரடக்ஷன். இதில் ஒரிஜினல் கதையில் வந்தியத்தேவன் கோடிக்கரைக்கு போய் பூங்குழலியை சம்மதிக்க வச்சு ஸ்ரீலங்கா கூட்டு போனோம். அது பூங்குழலியை வந்தியத்தேவன் அட்வென்ச்சர்ஸே ஒரு தனி விதம். வந்தியத்தேவன் வந்து புதைக்குழியில் மாட்ட, பூங்குழலி அவனை காப்பாற்ற, பூங்குழலிக்கு பூங்குழலி மேலேயே வந்தியத்தேவனுக்கு சந்தேகம் வர, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நேரமின்மை காரணமாக அது பண்ணாமல், அவங்கள மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நேராக கதையை நகர்த்துறதுக்காக நேராக ஸ்ரீலங்கா போகிற வழியில் போர்டெலாம் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு அட்டகாசமான ஒரு இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் மிஸ்டீரியஸாக பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு ஓலையை கொடுத்து, கரிகாலனுடைய ஓலையை கொடுத்து சுந்தர சோழர்கிட்ட கொடுத்து படிக்கும் பொழுது அபாயம் அபாயம்னு சொல்லுவார் வந்தியத்தேவன். அந்த அபாயம் அபாயம்னு அவர் சொல்கிறாருங்கிறத கேட்டு சின்ன பழுவேட்டரையர் பக்கத்துலேயே வருவார். அப்போ அந்த அபாயத்தை மாற்றி அபயம்னு சொல்லணும். அந்த இடமே, அந்த ஃபில்ம் பண்ண விதமே எப்படின்னா, அவர் அங்கே கேட்குற மாதிரியும் அதை மாத்துற மாதிரியும், அபயம்னு மாத்துற மாதிரியும் கொஞ்சம் ரொம்ப அண்டர்வெல்மிங்காக இருந்தது. அதாவது வந்து ஏதோ வந்து போன மாதிரி இருந்தது, தவிர அது ஒரு ஃபைன் மொமெண்ட் டு க்ரியேட் ஒரு டென்ஸ் சுச்சுவேஷன். அது வந்து டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு கடந்து போன மாதிரி தான் இருந்தது.
அதே மாதிரி வந்தியத்தேவனும் அருண்மொழிவர்மனும் முத முதல்ல சந்திக்கும்போது பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. அந்த சண்டை போடும்போது பூதி விக்ரமசேரி உள்ளே வருவார். மற்றவங்கெல்லாம் வந்து அதை நிறுத்தும்போது பூதி விக்ரமசேரி, நிறுத்த வேண்டாம், இந்த மாதிரி ஒரு அருமையான வாட்போரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கண்டினியூ பண்ணட்டும்னு சொல்லுவாங்க. மாறி மாறி சண்டை போடுவாங்க. கடைசியில் வந்தியத்தேவன் சுற்றி இவர சண்டை போடும்போது பூங்குழலியை நிற்கிறத பார்த்துட்டு டக்குன்னு ஒரு நிமிடத்துக்கு டிஸ்ட்ராக்ட் ஆவார். அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகிற நேரத்தில் வந்து பொன்னியின் செல்வன் அவர்கிட்டேருந்து இருக்கிற இதை ஆயுதத்தை தட்டி பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டிப்பார். கட்டிக்கிட்டு, நீங்கள் வாழ்நாளை தோற்று போல, வாழ்வீச்சினால் தோற்று போல, கண் வீச்சினால் தான் தோற்று போனீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன கிண்டலாகவும் நட்போடையும் அவரை இறுக கட்டி தழுவி இது பண்ணுவார். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அதை கதைக்காக இவங்க ரெண்டு பேருமே தோக்கலை, நீங்கள் தானே இளவரசர் அப்படின்னு இவரே கண்டு கொண்ட மாதிரி அதை வந்து காமிச்சிட்டாங்க. ஃபேக்சுவலாக அந்த மாதிரி அவர் கதையை எழுதலை. அகெயின் இதில் கொஞ்சம் கொஞ்சம் டைரக்டோரியல் ரைட்ஸையும் அங்கங்கே எக்ஸசைஸ் பண்ணோம்ல, அதனால் அந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு தவறாக தெரியல, இருந்தாலும் அந்த கதையை அப்படியே சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு இடத்துல ஒரு ஒரு டக்குன்னு ஒரு இடைச்சிருக்கல் செருகினது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டர்ஸுக்கு வருவோம். ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் சாருக்கு வந்து ஒரு ஃபெதர் இந்த கேப்னு தான் சொல்லணும். அதாவது அவ்வளவு அருமையாக கோச் பண்ணி, வேறு எந்த சரித்திர இதாக இருந்தாலும் நம்மளே போன தடவை கூட சொன்னோம் சிவாஜி நடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நடிச்சிருந்தால் கொஞ்சம் ஆக்டிங் கொஞ்சம் ஓவராகவே இருந்திருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாரையும் அடக்கி வாசிங்க, இதுக்கு மேலே பண்ண வேண்டாம், யதார்த்தமாக பண்ணுங்கன்னு சொல்லி வாசிச்சிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கார்த்திலேருந்து ஆரம்பிக்கலாம், வந்தியத்தேவனுக்கு பர்ஃபெக்ட் ரோல், காமெடிக்கு காமெடி, ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், ஒரு ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல போர் வீரனாக, நல்ல ஃப்ளர்ட்டி பர்சனாக, அது மாதிரி சொல்லி கலக்கியிருக்காரு. ஆழ்வார்க்கடியான் கன கச்சிதம் அந்த ரோலுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி பார்த்திபன் ஓவர் ஆக்ட் பண்ணிடுவாரோன்னு நினச்சோம். இன்ஃபேக்ட் யாரோ ஒருத்தர் கூட கேட்டாங்க டிவியில் ஏதோ ஒரு பேட்டி எடுக்கும்போது, இவரை வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறீங்க, இவர் ஏதோ ஓவர் ஆக்ட் பண்ணிடுவார் என்ன. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரவுமான் மதுராந்தகன் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் மேலே மேலே இன்னும் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறோம். அவர் ஆக்சுவலி வெரி கேப்பபிள் ஆக்டர், அதனால் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சரத்குமார் மேலே எங்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்தது, இவர் வந்து எப்படி ஆக்ட் பண்ண போகிறாரு, எப்படி வழிய போகிறாரு, எப்படி அதே மாதிரி தளபதியாக நடந்துக்க போகிறாருன்னு. ஆனால் அந்த ரோலை மணிரத்னம் வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ஆக்சுவலி ஒர்க்ஸ் அவுட் ஃபைன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரும். நந்தினி கேட்கவே வேணாம், அந்த ரோல் ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி அண்ட் டெப்த் கொடுத்துருக்காங்க. த்ரிஷா ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் உண்மையிலேயே, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் த்ரிஷா வந்து ஒரு வீக் லிங்க்குன்னா நாங்கள் நினச்சோம். உண்மையிலேயே ரொம்ப கம்பீரமாக அந்த கெத்து, குந்தவிக்கே உள்ள ஒரு சமயோசித புத்தி, சோழ மக்களை முதல்ல பிரதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அமக்கலமாக பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ராப்ஸ் இந்த படத்தில். அதே மாதிரி ஜெயம் ரவியாக இருக்கட்டும், ரொம்ப அடக்கி வச்சிருக்காரு. அதில் அவரோட பர்சனாலிட்டி என்னன்னாக்கா, எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக நடந்துப்பார், எல்லாரோடைய அட்வைஸையும் கேட்பார், ஆனால் தனக்கு என்ன ரைட்டுன்னு படுதோ அதை மட்டும்தான் பண்ணுவார். அதுதான் வந்து பொன்னியின் செல்வன் கேரக்டர். அந்த கேரக்டரை சூப்பராக பிரதிபலிச்சிருக்காரு ஜெயம் ரவி, நல்லா பண்ணியிருக்கார். அஃப்கோர்ஸ் நம்ம சியான் சார் கேட்கவே வேண்டாம், அவர் வந்து ஆதித்த கரிகாலனாவே வாழ்கிறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்தாலே, 1 ரூபாய்க்கு கொடுத்தாலே 10,000 ரூபாய்க்கு நடிப்பார். அதனால் அவரை பற்றி கேட்கவே வேணாம். ஒரு குறிப்பிட்டு ஒரு ஆக்டர் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அது வந்து ஏன்டா வந்து ஐசோலேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்துலேருந்து வந்து கொஞ்சம் சுமாராக நடித்தது வந்து விக்ரம் பிரபு. அவருடைய டிக்ஷன் பத்தலை அப்படிங்கிறதான் நம்மளுடைய கணிப்பு. தமிழை வந்து கரைச்சி குடித்து தமிழை பிரவாகமாக கொட்டுற சிவாஜி கணேசனோட பேரனா அவர் ஏன் இப்படி தமிழுக்கு கொஞ்சம் தடுமாறுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தோணுது. நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போயிட்டு பயங்கரமான விருந்து, எல்லா விருந்துமே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டு நம்ம வந்து என்ன சொல்லணும், பாயசம் சூப்பராக இருந்தது, இன்னும் கொஞ்சம் கூட போட்டிருக்கலாம், இல்லைனா இன்னொரு 2 பாயசம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது மாதிரி இந்த இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு துணுக்கு, ஒரு கொசுறு, இது எல்லாமே இந்த ஓவரால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் அடிபட்டு போயிடுது. ஏன்னா இது ஒரு அவுட் அண்ட் அவுட் அண்ட் அவுட் ஒரு மணிரத்னம் ஃபில்ம். அவரோட டச்சு நிறைய இடத்துல தெரியுது. அவரோட ஓன் பாணியில் அதை சொல்லியிருக்காரு. தன்னோட சொந்த ஸ்டைலில் சொன்னால் கூட கல்கி சொல்ல வந்த நியூக்ளியஸ் ஆஃப் த ஸ்டோரியை அப்படியே வச்சுக்கிட்டு நிறைய இடங்களில் அதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காரு. புஸ்தகம் படித்தவங்க கூட நிறைய இடத்துல வந்து ஆஹா அதெல்லாம் வந்ததே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற இடங்களும் ஏராளம் ஏராளம். இந்த புத்திஸ்ட் மங்க்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கூடி அருண்மொழிக்கு வந்து துரோணம் வழங்குவாங்க ஸ்ரீலங்காவில். அதெல்லாம் அப்படியே புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரியே அப்படியே ரொம்ப பிரில்லியண்ட்டாக எடுத்திருக்காரு. நந்தினியும் சரி கரிகாலனும் சரி அங்கங்கே சோட போயிடக்கூடாதுன்னு அங்கங்கங்கே அவங்களோட ஸ்டோரியை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கரிகாலனுக்கு மேலே ஒரு டச் இருந்துக்கிட்டே இருக்குது. வேற பொன்னியின் செல்வன் ஃபஸ்ட்டு பாகத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரிகாலன் ஆரம்பத்தில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வரவே மாட்டார். கரிகாலனுக்கும்
நந்தினிக்கும் உள்ள ஒரு பேக்ரவுண்டை நமக்கு ஞாபகப்படுத்தி சஸ்பென்ஸை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அதே மாதிரி தான் செம்பியன் மாதேவியும் மதுராந்தகனுக்கும் உள்ள டைனமிக்கு. மதுராந்தகனை 1 நிமிஷத்தில் எனக்கு பதவி வேணும் அப்படின்னு சொல்கிறதும், செம்பியன் மாதேவி நீ பதவியை ஏற்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக திரும்பியும் அவங்க புது புது அர்த்தங்களுக்கு அப்புறமா திரும்பி இதே காம்பினேஷன் இணையிறாங்கன்றதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. கேட்கவே வேண்டாம், பழம்பெரும் ஆக்ட்ரஸ்ஸு சூப்பராக பண்ணுவாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான டயலாக்ஸ் அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கார் மணிரத்னம். உண்மையிலேயே அதுக்கெல்லாம் ரொம்ப பாராட்டணும். ஆழ்வார்க்கடியனுக்கும் வந்தியத்தேவனுக்கும் நடக்கிற நாராயணனா சிவனா அப்படிங்கிற ஒரு 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 போட்டி நடக்கும். அதில் வந்து அவங்க பேசுகிற டயலாகாக இருக்கட்டும்,
நந்தினி வந்தியத்தேவனை புகழும் போது வந்தியத்தேவன் பரவாயில்ல எனக்கு மூஞ்சிக்கு நேராக புகழ்ந்தா எனக்கு ஓகே தான், எனக்கு வந்து முகஸ்துதி ஓகே தான்னு சொல்லி பேசுகிறதும், குந்தவி வந்தியத்தேவன் பேசுகிறதும், அதே மாதிரி இந்த நூலேணியில் மேலே போகும்போது நீ தானா அப்படின்னு போய் நான் நானா இல்லாமல் யாராக இருப்பேன். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சில பேர் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். நீங்கள் படத்தை பார்க்கணுங்கிற ஆசையில் தான் நான் இதை வந்து இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலனா இதை பார்த்துட்டு வந்து திருப்பி இதை கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம பிறத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அந்த எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரோம்னா, இந்த டயலாக்ஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி அதே டயலாக்ஸ் அழகாக யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல அதை யூஸ் பண்ணமோ அதை யூஸ் பண்ணி கொடி கட்டி பறந்திருக்காரு மணிரத்னம் உண்மையிலேயே. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சில அது சொல்லணும்னா இந்த இமேஜஸ். என்ன இமேஜஸ்னால், ஒரு இப்போ பூங்குழலி வந்து யானை மேலே, பூங்குழலியும் அருண்மொழிவர்மனும் யானை மேலே ஏறி போகிறது அந்த வாட்டரில், அப்படியே பிக்சரில் இருக்கிறதே அதே மாதிரி தான் இருக்கும். ஆழ்வார்க்கடியான அந்த மதில் சுவரில் உட்காந்து கடம்பூர் மாளிகையில் என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேட்குறது, அப்படியே அந்த பிக்சரில் என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து குந்தவை, அதாவது த்ரிஷா வந்து இந்த அரண்மனைக்கு வரும்போது ஒரு யானையில் உள்ளே வருவாங்க, ரிசீவ் பண்ணுறதுக்கு இவங்க வந்திருப்பாங்க, நந்தினி வந்து நிற்பாங்க அந்த இடத்துல, அந்த பிக்சரும் அப்படியே தத்ரூபமாக எப்படி சித்தரித்திருக்கார்களோ அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பயங்கரமான ப்ராப்ஸ் கொடுக்கணும். இதை விட ஒரு த லாஸ்ட் 10 மினிட்ஸ் அந்த கப்பலில் வந்து காற்றெல்லாம் நின்று போய், அதுக்கப்புறம் கப்பல் தீப்பிடிச்சி எரியறது, அதை வந்து மரக்கலத்துலேருந்து அவனை கட்டி வச்சு மேலே இது பண்ணுறது, கல்கி எப்படி எழுதியிருக்காரோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு மைண்ட் பாக்லிங்காக பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உழைப்பு நல்லாவே தெரியுது.
ரவிவர்மன் சார், பொன்னியின் செல்வர் ரசிகர்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது.
மணிரத்னம் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கார்னா, த ட்ரூ கிங் ஆஃப் பொன்னியின் செல்வன் யாருன்னா மிஸ்டர் ஏஆர்ஆர். அதாவது பாட்டு வந்து இது வரைக்கும் நிறைய வாட்டி கேட்டு கேட்டு நீங்கள் எல்லாம் எல்லா பாட்டும் ஹிட் ஆகிடுச்சு, எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது, பொன்னி நதியாக இருக்கட்டும், சோழா சோழாவாக இருக்கட்டும், எல்லாமே டாப் டக்கராக இருக்குது. ஆனால் சொல் வரவே இல்லை. அது அதே மாதிரி அதுதான் ஒரு திடீர்னு திடீர்னு சொல் வரும்னு நினச்சோம். மேபி ஃப்ளாஷ்பேக்காக அதை பின்னால் சொல்கிறாங்களா இல்லையானு எனக்கு தெரியாது. அது வந்து ஆனால் வரலை, படத்தில் வரலை. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஆர்ஆர் பேக்ரவுண்ட் மியூசிக் ஜஸ்ட் கேரீஸ் த ஃபில்ம். அவரோட ஃபில்ம் அது வந்து ட்ரமேட்டிக், நான் ட்ரமேட்டிக்கு ஒரு அண்டர் ப்ளே பண்ணுறதுனா அண்டர் ப்ளே பண்ணுறது ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காரு. ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஃபில்ம்ஸ் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஹேட்ஸ் ஆஃப் ஏஆர்ஆர் சார். உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் அன்பீட்டபிள் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கு. மூணாவது பாகத்தோட பேர் கொலைவாள். அந்த கொலைவாளை எடுத்து அப்படி நந்தினி திரும்புறது, அதெல்லாம் வந்து ஒரு முத்தாய்ப்பு. அது வந்து மணிரத்னம், ஹே இது வந்து கல்கியோட கதையாக இருக்கலாம், ஆனால் இதை நான் டைரக்ட் பண்ணுறேன்டா தம்பி அப்படிங்கிறத காட்டுறாரு. மிஸ் பண்ணக்கூடாத படம். குடும்பத்தோடு போய் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக போய் சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம். ஹேட்ஸ் ஆஃப் டு மணிரத்னம், அமேசிங் சக்ஸஸ். அண்டு அடுத்த பொன்னியின் செல்வன் பார்ட் 2க்காக ஆவலோடு எதிர்பார்க்குறோம். இது ஒரு தமிழ் படத்தில் இது ஒரு சாதனைக்கல், ஒரு மைல்கல். டெஃபினட்டாக வி ஆர் ஆல் அவெயிட்டிங் பார்ட் 2. அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் காந்தன் ஃப்ரம் மைண்ட் வாய்ஸ்.